கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலும்பதற்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உலகத்தில் மனிதர்கள் ஒரே ஒரு இலக்கை நோக்கித்தான் அனைவரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய முயற்சி வித்தியாசமானதாக இருக்கலாம், நம்பிக்கைகள் வித்தியாசமானதாக இருக்கலாம், கோட்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் அனைவருடைய இலக்கும் ஒன்றுதான், நாங்கள் வெற்றி பெற வேண்டும். உலகத்தில் நான் வெற்றி பெற்றவனாக வாழ்ந்து மறைய வேண்டும், என்னுடைய மறுலக வாழ்க்கை வெற்றி பெற்றவர் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இலக்கில் தான் அனைவரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரும் முயற்சிகள் செய்வது கிடையாது. ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு உத்தியோகத்தனாக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவனாக இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி மாணவனாக இருக்கலாம். உலகத்தில் அனைவருடைய இலக்கும் நான் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்ற ஒன்றை நோக்கித்தான் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய மவுத்து ஒரு வெற்றிகரமான மவுத்தாக அமைய வேண்டும். உலகத்தில் வரும் பொழுது அழுது கொண்டுதான் வந்தோம், அது பிரச்சனை அல்ல, அது இயற்கையின் இறைவனின் ஏற்பாடு. பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் உலகத்தில் அழுது கொண்டுதான் பிறப்பார்கள். அழுது கொண்டுதான் உலகத்தில் பிறந்தோம், அது இறைவனுடைய ஏற்பாடு. ஆனால் உலகத்தை விட்டு மறையும் பொழுது சிரித்துக் கொண்டு மூத்தாக வேண்டும். அது எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட ஒன்று. சிரித்தவனாக மூத்தாக வேண்டும், வெற்றி பெற்றவனாக மூத்தாக வேண்டும், கனவு கண்டதை அடைந்து கொண்டவனாக மூத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் மூத்தார்கள், அப்படித்தான் இறைவனிக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டுதான் மூத்தார்கள். புத்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பு மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே உயிர் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாள், கடைசி நேரம் சஹாபாக்களை கடைசியாக பார்த்தது சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமைத்துவத்தில் தொழுகையில் அணிந்திருந்திருக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகைக்காக நாங்கள் வரலாறு படித்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் சுபஹுடைய தொழுகைக்கு ஆஜராகவில்லை, கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே வீற்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டிய காலத்து சொல்லப்பட்டு மக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தன்னுடைய ஜன்னல் கதவை திறந்து ஜன்னல் கதவினூடாக சஹாபாக்களை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே சந்தோஷத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேறிவிட்டார்கள். ஏன் சந்தோஷப்பட்டார்கள் தெரியுமா? ஒன்றை அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள், ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள். ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை வாழ்நாளை தியாகம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடைந்து கொண்ட நிலையிலேயே வஃபாத்தாகிறார்கள், சந்தோஷம் திருத்திக் கொண்டே மூத்தார்கள். தன்னுடைய மகள் ஆயிஷா சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்து மிக அழகாக கேட்டார், இன்றைய நாள் எந்த நாள் என்பதாக.
சொன்னார்கள் இந்த திங்கட்கிழமை என்பதால். மீண்டும் கேட்டார்கள், திங்கட்கிழமை நாளன்று தானே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையடி சேர்ந்தார்கள் என்று சொன்னார்கள் கேட்டார்கள். அதற்கு ஆம், அப்படித்தான் என்று சொல்லி ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள். அதனை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் என்னுடைய கடைசி நாளாக இருக்கலாம் என்று சொல்லி இப்படி நடந்து கொள்ளுங்கள், நான் இவைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட சில கனவுகள் இருக்கிறது, அவைகளை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளாரத்தில் சொல்லிக்கொண்டே மூத்தாகிவிட்டார். கவன் இப்படித்தான் செய்ய வேண்டும், நான் உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளை கொண்டே கவன் செய்து விடுங்கள், புதிய ஆடைகளை கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இதே ஆடை எனக்கு போதும். உமர் ரழியல்லாஹு தஆலா தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டியிருக்கிறார்கள், தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டியிருக்கிறார்கள், சுபஹுடைய தொழுகை சஹாபாக்கள் பின்னால் அணிந்திருந்திருக்கிறார்கள். முன்வரிசையில் இருந்த ஒருவர் ஹஜ்ரத் உமரை தாக்கினார்கள், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா கீழே விழுந்து விட்டார்கள். அந்த தொழுகையை தன்னால் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவகாசம் ஹஜ்ரத் உமருக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அதே ஜமா அதே சஹாபாக்களில் ஒருவர் முன் வந்து அந்த தொழுகையை நடத்தாட்டி முடித்து விட்டார். உமர் ரழியல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டு போய் அவருடைய வீட்டில் ஒரு நோயாளியாக உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது, நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். அந்த நேரத்திலும் அவருக்கு இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு ஆய்வு செய்து கொண்டார்கள், தன்னை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். தனக்கு இருந்த மூணு கவலைகள் கொண்டு சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா? சொன்னார்கள், மகனை கூப்பிட்டு 10 வருஷம் ஹலீமாவாக இருந்து 10 வருஷம் நாட்டினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலீமாவாக ஜனாதிபதியாக இருந்துவிட்டு ஒப்பாகிறார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில் 2.5 வருட காலம் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தார், ஒரு பொறுப்பில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் உலகம் இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருந்துவிட்டு மௌத்தாகிறார். அவருக்கு இருந்து என்ன தெரியுமா கவலை? என்னோட கொஞ்சம் கடன் இருக்கிறது, இந்த கடனை யார் நிறைவேற்றுவார்? கடனை கொடுப்போம், கடனை கொடுத்திருந்து கொடுக்க வேண்டும். தன்னுடைய அருமை மகனை அழைத்து அப்துல்லா உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், எனக்கு கடன் இவ்வளவு இருக்கிறது, அந்த கடன் இப்படித்தான் கொடுக்கப்பட வேண்டும். கடனை வாங்கின உமர் அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான வசியாவையும் எழுதி வைத்திருந்தார். இன்னைக்கு எங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது, கடன் ஒரு பிரச்சனை அல்ல எங்களுக்கு. இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்க கடனாளி யாரு? கடனாளிக்கு ஹஜ்ஜு கிடையாது, கடனாளி கடந்தானே கடனைத்தான் கொடுக்க வேண்டும். கடனுடைய பார்வை எங்களுக்கு தெரியவில்லை, அது அது உமருக்கு அது சக்கராத்திலும் பார்வூரமாக தெரியும். சக்கராத்தில் பேசின பேச்சில் தான் கடனை கொடுத்துருவோம். ஏன் தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளியினுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மறுத்து விட்டார்கள். நான் தொழுவிக்க மாட்டேன். கடனை யாராவது பொறுப்பெடுங்கள், கடனை யாராவது பொறுப்பெடுங்கள், அதற்கு பிறகு இந்த ஜனாசாவுடைய பகுதியை நாங்கள் தொழுவோம், இல்லாவிட்டால் நீங்கள் தொழுவித்துக் கொள்வீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் என்ன சொன்னார்கள்? ஷஹீதுடைய அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி போய் உயிர் தியாகம் செய்தவர் ஷஹீத் என்று ரத்தம் சொட்டுகிறது. முதல் சொட்டு ரத்தத்திலேயே அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வேறொன்று கிடையாது. அவருடைய ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? அதே ரத்தத்துடன் சேர்ந்த நிலையில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும், நல்லடக்கம் செய்யப்படும். அந்த ரத்தம் அவ்வளவு பொறுமதியான ரத்தம். அந்த ரத்தம் நாளை கியாமத்தில் ஒரு ஆதி எப்படி ஹராமன் இந்த நிலையில் எதிர்பார்க்கப்படுவாரோ, இதே போல அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி போய் உயிர் தியாகம் செய்தவருடைய நிலையும் அப்படித்தான். அதே ரத்தத்துடன் அவர் எழுத்து வருவார். பதிலுடைய சஹாபாக்கள் 313 பேர் பங்கெடுத்தார்கள். அதில் சுமார் 14 சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள். அவர்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுவார்கள். உஹதுடைய 70 சஹாபாக்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுவார்கள். கவர்ந்துடி இருக்க மாட்டார்கள், அதே நிலையில் வருவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அவருடைய கடன் நிறைவேற்றப்படாத வரையில் அவருடைய தியாகமும் உயர்த்தப்பட மாட்டார், உயர்த்தப்பட மாட்டார். அது அப்படியே அப்படியே இடையில் நிற்கும். எதுவரைக்கும் தெரியுமா? அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களிடம் இருக்கக்கூடிய மனித பண்பு தெரியுமா? கடனை வாங்கிக் கொள்ளும் வரைக்கும், கடன கடனை வாங்கிக் கொள்ளும் வரைக்கும் எவ்வளவு மெதுவாக, எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அன்பாக, எவ்வளவு ஒரு புன்னகையுடன் அந்த கடனை வாங்கிக் கொள்ளும் வரைக்கும் நடந்து கொள்ள முடியுமோ அது வரைக்கும் நாங்கள் பணிந்து போவோம். எப்ப அந்த கடனை நாங்கள் வாங்கி விடுவோமோ அதற்கு பிறகு கடனை தந்தவர் பணிந்து வர வேண்டும், அவர் புன்னகை தொகுக்க வேண்டும், அவர் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும். என்ன, நான் மௌத்தாயா போக போறேன், அவளுக்கு தராமலா போக போகிறேன் என்றெல்லாம் கிடைப்பார்கள், என்றெல்லாம் பேசுவார்கள். சொன்னார்கள், இல்ல கடன் அப்படிப்பட்டதல்ல. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கடனாளிக்குரிய இன்னும் ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறேன். நீங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்க, நீங்க ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த யாழ்ப்பாண மண்ணிலிருந்து நீங்க ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் ஒரு பயணம் போறீங்க என்றிருந்தால், என்றால் 80 கிலோமீட்டர் என்று சொல்லுவது கசுறு ஜம்முடைய அளவு என்று சொல்லி நாங்கள் சொல்லிருக்கிறோம். அந்த அளவு ஒரு தூரத்துக்கு பயணம் போனால்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கசுறு ஜம்மு செய்ய முடியும் என்பது ஒரு சட்டமாக இருக்கிறது. ஒருவருக்கு கடன் இருக்கிறது, இந்த எல்லைக்கு அப்பால் ஒரு பயணம் போவதாக இருந்தால் மனைவி கணவனிடத்தில் அனுமதி பெற்றுக் கொள்வது போன்று கடனாளி கடன் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம். உனக்கு ஒரு கடன் தர இருக்கின்றேன், நான் ஒரு பயணம் போகின்றேன், அதற்கு அனுமதி கொடுத்தால் நான் போய் வருகின்றேன். போற வழியில் ஏதாவது நடந்துவிட்டால் அந்த கடனை யார் திருப்பி கொடுப்பார்கள்? அன்புக்குரியவர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு அறியாமை, ஆகப்பெரிய ஒரு பகவி, ஆக மக்கள் அதை தூசிக்கு கூட மதிக்காத உண்டு. இந்த குணம், இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த தீன் இந்த பூமிக்கு மேல் வாழாது. மறந்துட்டார். எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய ஹுதுபாக்கள், எங்களுடைய உழைப்புகள், இவைகள் அனைத்தும் அது குளிரி, அது ஒரு தூசாகத்தான் இருக்கும். அதுக்கு எந்த செல்வாக்கும் சமூகத்தில் இருக்க மாட்டார்கள், அதனை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், அதனை மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால், இந்த நாட்டுக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று யாழ்ப்பாணம் தொட்டு ஹம்பம் தொட்டை வரைக்கும், கிழக்கிழங்கை தொட்டு கொழும்பு வரைக்கும், வடக்கிலிருந்து கிழக்கு வரைக்கும், சுபாரணம் கிழக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் என்று சொல்லுவோமே, இந்த பகுதிகளில் நின்று முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களாக வாழுவதாக இருந்தால் அதற்கு ஒரே ஒரு காரணம், முஸ்லீம்களிடம் இருந்த நேர்மையான வியாபாரம் மறந்துவிட்டார். நேர்மையான வியாபாரம், பொய் இல்லாத வியாபாரம், உண்மை சொல்லக்கூடிய தொழில், நம்பிக்கைக்கு பாத்திரமான மனிதர்கள், அமானிதத்தில் மோசடி செய்யாதவர்கள், அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய வரலாற்று பின்னணி. அது எங்களிடத்தில் இருந்ததின் காரணமாக இன்று இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் பறந்து விரிந்து ஒரு செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக எங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்தில் இருந்து கொண்டும் தன்னுடைய கடனை பற்றி யோசித்தார். மகனை கூப்பிட்டு சொன்னார்கள்,
என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது, இது இப்படித்தான் கொடுக்கப்பட வேண்டும், உங்களிடத்தில் அதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லை என்றிருந்தால் இங்க போய் என்னுடைய குடும்பம் என்னுடைய பரம்பரை இப்படி இருக்கிறது, அங்கிருந்து இந்த பணம் சேகரிக்கப்பட்டு இது செலவழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கவலை உமருடைய. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவார். இரண்டாவது கவலை என்று தெரியுமா, என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த பயங்கரவாத தாக்குதல், இந்த தீவிரவாத தாக்குதலின் காரணமாக நான் உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்பையும் கவலைங்க தெரியுமா, என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள். நானும் யோசிக்க வேண்டும், நீங்களும் யோசிக்க வேண்டும், மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள். இல்ல நான் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டோம் என்றதல்ல மார்க்கம். என்னுடைய வாப்பா என்னை பற்றி என்ன சொல்லுகிறார், என்னுடைய குழந்தைகள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், என்னுடைய அயல் வீட்டுக்காரர் என்ன சொல்லுகின்றார், நான் இருக்கக்கூடிய நகரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நகரம் என்ன சொல்லுகிறது எனக்காக வேண்டி, என்னை பற்றி. ஒரு தலைவலி முடிஞ்சிட்டு என்று சொல்றாங்களா, எப்பயோ போக வேண்டிய ஒருவர் இப்ப போயிட்டார் என்றாங்களா, ஐயோ நல்ல பக்கத்து வீட்டுக்காரனை இறந்து விட்டேனே என்று சொல்லுகிறார்களா, அல்லது நல்ல ஒரு மனிதநேயம் படைத்த, மனிதநேயத்தை வளர்த்த, மனிதநேயத்திற்கு உயிர் கொடுத்து மனிதநேயத்தை தன்னூற்றி வளர்த்த ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகிவிட்டார் என்று சொல்லுகிறார்களா, எப்படி சொல்ல போகிறார்கள், எப்படி கலைக்க போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரரே, கனவு காணுங்கள், எந்த ஜனாதாவில் யாரு பங்கெடுப்பார்கள், வாழுவோம், எங்கட ஜனாதாவில் பங்கெடுப்பதை மக்கள் பாக்கியமாக கருத வாழுவோம், எந்த ஜனாதாவுக்கு மக்கள் வர வேண்டும், ஜனாதாவில் மக்கள் பங்கெடுக்க வேண்டும், மனித வெள்ளம் அங்கே திரள வேண்டும். இருக்கு தெரியுமா, அவர்கள் என்னுடைய ஜனாதாவில் பங்கெடுப்பதை ஒரு பாக்கியமாக கருதி வர வேண்டும், அவர்கள் பாக்கியமாக கருதி வருவார்கள் என்றால் நான் ஒரு பாக்கியசாலி, நான் அப்படிப்பட்ட ஒருவனாக வாழ்ந்திருக்கின்றேன், அப்படிப்பட்ட ஒருவனாக வாழ்ந்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய சாட்சா, அவர்களை அனுப்பினார்கள், வெளியே போய் பார்த்துட்டு வாங்க, என்ன பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க. வந்து சொன்னாங்க, மக்களுடைய கருத்தை சொன்னார்கள், உமர் அபீர் முஃமின் அவர்களே, மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, மக்களுடைய நிலை என்ன தெரியுமா, ஒரு புள்ளைய பெற்றெடுத்து வளர்த்து அந்த புள்ளை சம்பாதித்து வாப்பா உம்மாவை பராமரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டாரு, இதுக்கு பிறகு மகன் கை நிறைய சம்பாதிப்பான் என்ற இடத்துக்கு வந்த ஒரு மகனை இழந்த வாப்பா உம்மோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அதே நிலை தான் உம்மத்துடைய நிலைமை. ஒரு சின்ன புள்ள இழந்தாலும் கவலைத்தான் வாப்பா உம்மக்கு, சரி போகட்டுமே, எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் நோன்பாகத்தானே, அதுல ஒரு பிள்ளையாக எந்த பிள்ளையும் இருக்குது. இன்னொரு வாப்பா மகனை இழந்துட்டார் எப்ப தெரியுமா, இதுக்கு பிறகு எனக்கு ரிலீஸ், இதுக்கு பிறகு நான் சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை, இதுக்கு பிறகு என் வீட்டை நான் பராமரிக்க தேவையில்லை, இதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் தலை போட தேவையில்லை, அனைத்தையும் இவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை இழந்த வாப்பாவுடைய நிலை எப்படி இருக்கும் சொன்னார்கள். அப்படித்தான் சொன்னார்கள், உம்மத்துடைய நிலம் அப்படி இருக்கிறது. அதுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு உமரை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள், உமர் கவலைப்படவான, உங்களோட இஸ்லாம் வெற்றி, உங்களோட ஹிஜ்ரத் இப்படி, நீங்க நபியோடு இப்படி இருந்தீங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது உங்களை கொண்டு பொருந்திக் கொண்டு நிலையில மௌத்தானாங்க, அபூபக்கர் சித்தீக் கூடிய ஆட்சி காலத்துல நீங்க இப்படி இருந்தீங்க, 10 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க, உங்களை கொண்டு இஸ்லாம் காதுசியா வரைக்கும் போய் சேர்ந்தது என்றெல்லாம் நடந்து முடிந்த விடயங்களை பற்றி சொல்லிக் கொண்டே போனார்கள். அதுல குமரன் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு சொன்ன புத்தியை கேளுங்க, நடந்ததெல்லாம் சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு வந்தீங்க,
ஹிஜ்ரத் செய்வீங்க, நபியோட இருந்தீங்க, இப்படி எல்லாம் நடந்து கொண்டீங்க, சுவரத்தை கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னீங்க, சொல்லப்பட்டு நீங்க உமர் ஃபில் ஜன்னா என்று சொல்லப்பட்ட உமர், அதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது வஹுவ அன்ஹு ராதின், அவர் உங்களை கொண்டு பொருந்திக்கொண்ட நிலையில மௌத்தானாரு. அந்த உமருடைய உமர் அபுபக்கர் ஆட்சி காலத்துல நீங்க அவருக்கு பக்கபலமாக இருந்தீங்க. அதுக்கு பிறகு 10 வருஷம் இந்த நாட்டுக்குள்ள இந்த உலகத்துல ஒரு நீளமான ஆட்சியை செஞ்சீங்க. அப்படிப்பட்டவர் தானே நீங்க, நீங்களுக்கு கவலைப்படுறீங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த உமருடைய அல்லாஹ்வுடைய மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு சொன்ன வார்த்தையை கேளுங்கள். சொன்னார்கள், காய்ச்சலை கண்ணத்தை பார்த்து நபியினுடைய சாட்சா அப்பாசுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், அப்பா நபியினுடைய சாட்சாவே, ஆக பெரிய ஏமாளி யாரு தெரியுமா? நடந்து முடிந்த விஷயங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்பவர்கள். அது நடந்து முடிஞ்சிட்டு, அதுல கணக்கு வழக்கு முடிஞ்சு, அது அம்மா சீல் பண்ணி வச்சுட்டான், அது வெற்றியோ தோல்வியோ தெரியாது, அது லாபமோ நஷ்டமோ தெரியாது, அது சென்ற வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அது குடுக்கல் வாங்கல், அதுல கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டு, இதுக்கு பிறகு நடக்க இருக்கிறத பார்ப்போம். இதுக்கு பிறகு என்ன? நாளைக்கு நான் கபர்ல தட்ட தனிய, நாளைக்கு நான் கபர்ல தட்ட தனிய. தமிழ் அநேகமாக வாழ்க்கையில சொல்லுவோம், கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட், முதலாவது இரவு என்று சொல்லி ஒரு இரவை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். அந்த நிறவு நல்ல இரவு, அந்த இரவு ஒரு குடும்பத்தை அக்குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்த இரவு. தந்த மனைவியுடன் முதல் நாள் இரவு எப்படி ஞாபகத்தில் இருக்கிறதோ மறந்து விடாதீர்கள், கபருடைய முதல் ராகம் இருக்கிறது, கபருடைய முதல் இரவும் இருக்கிறது. இம்மா ரோபத்தும் ஜினா தெரியுமா? நடந்து முடிந்த விஷயங்களை கொண்டு சந்தோஷப்படுபவர் இல்ல, அது நடந்து முடிஞ்சிருக்கிறது. இன்றைக்கு என்ன, இப்ப என்ன, ஏந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குது? ஏன்னா மக்காவுல இஸ்லாத்தை பாதுகாக்கக்குள்ள இயலாது, மக்காவுல முஸ்லீமாக வாழ்வது கஷ்டம், மக்கள் அநியாயம் செய்தாங்க என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சஹாபாக்களை அழைத்து, உங்களோட குடும்பத்தோடு நீங்க இத்தியோப்பியாவுக்கு போங்கோ, நீங்க அபஷாவுக்கு போங்கோன்னு சொல்லி அவர்களை வழியனுப்பி வைப்பார்கள். எதுக்கு தெரியுமா போனாங்க? மக்காவில் இருந்து வியாபாரத்துக்கு போக இல்லை, தொழிலுக்கு போக இல்லை, அவங்க போனது மக்காவுல இஸ்லாத்தை பாதுகாத்துக்குள்ளேயே, மக்காவுல இஸ்லாத்தை பின்பற்றுவது ரொம்ப சிரமமாக இருக்குது, அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளாம ஊரை விட்டு விட்டு தியாகம் செய்து எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு சேர்ந்தா அந்த போன கூட்டத்துல ஒத்தர் முருத்தந்தாக இருந்தாரு, அவர் முருத்தந்தாகவே முருத்தாகிட்டார், அவர் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டார். நான் அன்றைக்கு மக்காவுல முஸ்லீமாக இருந்தேன் என்பது வரலாறு அல்ல, அன்றைக்கு முஸ்லீமாக இருந்தேன் என்பது சாட்சி அல்ல, இன்றைக்கு என்ன, இப்ப என்ன, இப்ப மக்கள் என்ன பத்தி என்ன சொல்றாங்க? அந்த உமருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை இந்த கவலை தான், மக்கள் என்ன பத்தி என்ன சொல்றாங்க. சொன்னாங்க மக்கள் இப்படி சொல்றாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க சாச்சாவை பார்த்து, நபீருடைய சாச்சாவை பார்த்து இதுக்கு நீங்க வீட்டை சாகுதிகம் கொடுங்க. மூணாவது சொன்னாங்க, உமர் எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையும் நிவர்த்தியானால் எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா, இந்த ரெண்டு நண்பர்களுக்கு பக்கத்துல நான் நல்லடக்கம் செய்யப்படவில்லை. யாரு ரெண்டு பேரு? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, அந்த வீட்டுக்கு நானும் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும், ஆனால் அந்த காணி அந்த இடம் அது எனக்கு சொந்தமானது அல்ல, அது ஆயிஷாவுக்கு சொந்தமானது. மகனே,
ஆயிஷாவிடத்தில் அனுமதி கேட்டு ஆயிஷா எனக்கு அனுமதி தந்தா என்ன அந்த வீட்டுக்குள்ள நல்லிணக்கம் செஞ்சிடுவாப்பான். அதுவும் நிறைய நடந்து முடிஞ்சிட்டு வாழ்வதற்கு திட்டம் தீட்டியது போல மௌத்தாகுவதற்கும் திட்டம் தீட்டினார். இப்படித்தான் மௌத்தாகும், இப்படித்தான் மௌத்தாகும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய இலக்கு. ஆனா வெற்றி எங்கு இருக்குது? வெற்றி எப்படி கிடைக்கும்? ஒன்றுல வெற்றி கிடைத்து இன்னும் ஒன்றுல தோற்று விட்டால் வேறே இல்லை. எல்லத்திலே வெற்றி பெற வேண்டும், எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும். தொழில வெற்றி சகாபாக்கள் தொழிலாளிகள், சகாபாக்கள் யாரிடத்திலும் நான் அல்லாஹுடைய பாதையில போறோம் என்று யாசகம் கேட்க எல்லாரும் நாங்க எல்லாரும் ஹதீஸ் படித்திருக்கின்றோம், நாங்க எல்லாரும் ஹதீஸ் படிக்கிறோம். என்ன மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செய்து நீங்க யாழ்ப்பாணத்துடைய மக்கள் எப்படி இங்கிருந்து வெளியாகி போனீர்களோ, இஸ்லாம் முஸ்லீம்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக நீங்க 24 மனுஷியான சொல்லுக்கு உங்களோட வீட்டை விட்டுட்டு, சொந்த மண்ணை விட்டுட்டு, பிறந்த இடத்தை விட்டுட்டு, அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு நீங்க எல்லாரும் ரெவோ நிறவாக போந்து போன சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டி மக்காவில் இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி விழுக்கிழமை போனாங்க. அவங்க வெளியேற்றப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் வெளியே போனாங்க. அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள், நீங்க வெளியே போகும்போது தள்ளப்பட்டார்கள். அவங்க என்ன வெளியே போனாங்க? மதீனாவுல போய் சேர்ந்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில பார்த்தாங்க, மக்கத்துடைய சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க வெறும் கையோடு, கையில ஒன்றும் இல்லை, கையில ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துல பேங்க் இல்ல, பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு அங்க இருக்கலாம், ஒன்றும் கொண்டு வரையலாம், வெறும் கையோடு வந்திருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த முஹாஜிரீன்களை மதீனத்து சஹாபாக்களோட ஜோடி போட்டாங்க. இவருக்கு இவர் பொறுப்பு, இவருக்கு இவர் பொறுப்பு, நீங்க இவரை சேர்த்தியா பண்ணுங்கோ, நீங்க இவரை கவனிச்சு கொள்ளுங்கோ என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சஹாபியையும் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பா போட்டாங்க. அதுல மக்கத்துடைய கோடீஸ்வரன், மக்கத்துடைய பணக்காரன், மக்கத்துடைய கோடீஸ்வர சஹாபி தான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு அவருடைய அந்த சஹாபியினுடைய ஜோடியாக இவரை போட்டாரு, நீங்க இவரை பேச்சியா பண்ணுங்கோ, நீங்க இவரை பாதுகாத்து கொள்ளுங்கோ சொல்லி. சுபஹானல்லாஹ், ஆரம்ப கட்டத்துல எப்படி தெரியுமா சட்டம் இருந்துச்சு? அன்சாரியல்ல யாராவது ஒருத்தர் மௌத்தாகி விட்டால் இந்த முஹாஜிர் சஹாபிக்கு அனந்தரசத்துல பங்கு போகும், அப்படி இருந்துச்சு. யாராவது மௌத்தானா அனந்தரசத்துல பங்கு கொடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்ப இந்த முஹாஜிர் ஜபல் ரலியல்லாஹு தஆலாவோ கொடை கொடுக்கக்கூடியவர், வாரி வழங்கக்கூடியவர், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அந்த சஹாபிக்கு ஜோடி போடப்பட்ட அந்த அன்சாரி சஹாபி சொன்னாரு, கூப்பிட்டு ஏண்ட சொத்துல அறவாசி உங்களுக்கு எடுத்துக்கொண்டோம், ஏண்ட பணத்தில் அறவாசி உங்களுக்கு எடுத்துக்கொண்டோம், எனக்கு ரெண்டு வீடு ஒரு வீடு ஒவ்வொரு வீடு எடுத்துக்கொண்டோம், ஏண்ட சொத்தை நான் ரெண்டாக பிரிச்சுட்டு அப்படியே நீங்க எடுத்துக்கொங்கோன்னு சொன்ன சந்தர்ப்பத்துல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா அந்த தீனை எனக்கு போய் பிரிச்சு கொடுக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏல கை ஒரு நாளும் கீழே போகாது, அது மேல உள்ள கையாகத்தான் இருக்கும். துல்லனி அல சூக், எனக்கு பஜார மட்டும் காட்டுத்தான், எனக்கு பஜார மட்டும் காட்டுத்தான், வேறொன்றுமா? எனக்கு தான தர்மம் செய்யவும் தெரியும், எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும். ஏந்த கை கீழே போகாது, ஏந்த கை மேல தான் இருக்கும். சஹாபாக்களுடைய கை தீவிரக்கல்ல, சஹாபாக்களுடைய கை மேலுள்ள கை. ஒரு வார்த்தை சொன்னார், துல்லனி அல சூ, எனக்கு பஜார் மட்டும் காட்டித்தா உள்ள சொத்திரனுக்கு பங்கு வாங்க. இவர் கொடுக்கிறாரு, அவர் வாங்க மறுக்கிறாரு. இவருடைய தயாரத்தனம் தனக்கு தேவையானதையும் கொடுத்தார். ரெண்டு வீடா எடுத்துக்கொண்டோ, ரெண்டு தோட்டமா எடுத்துக்கொண்டோ, பணமா அறவா எடுத்துக்கொண்டோ. ஏ நீங்க சகோதரர், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி வளர்த்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அவர் சொல்லிட்டாரு, அல்யதுல் உல்யா கைலும் எதிர் சுகுலா, மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட ஏற்றமானது. எனவே இந்த கை ஒரு நாளும் கீழே போக மாட்டாது. துல்லதி அரசு, எனக்கு பசார மட்டும் காட்டுத்தான். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என்னோட மார்க்கம் துறவரத்த வழக்கை இல்லை, என்னோட மார்க்கம் அழகான குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. அனைவருக்கு சொல்றேன், இந்த காலத்து வாலிபர்கள் பாவம், இந்த காலத்து பிள்ளைகள் பாவம். எனக்கு கிடைத்த வாப்பா, எனக்கு கிடைத்த தாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லையே என்பதற்கு வருத்தம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுக்குகின்றோம். எங்களோட பெற்றோர்களே எங்களுக்கு விளையாட்டுப் பொருளாக இருந்தார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு, இங்கிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு பெற்றோர்கள், தாய், தாயினுடைய அரவணைப்பு, தகப்பனுடைய வழிபாட்டல், தகப்பனுடைய முன்மாதிரியான வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நல்ல குடும்ப தலைவராக மாறுங்கள், நல்ல ஒரு வாஸ்தவாக மாறுங்கள், நல்ல ஒரு தாயாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். என்ன மன்னித்துக் கொள்ள சொல்றது, மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை கிடையாது. உண்மையை சொல்லுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் குறைந்த பட்சம், குறைந்த அளவு என்னுடைய செலவுக்கு கீழே வாழக்கூடிய, என்னுடைய செலவுக்கு கீழே வாழக்கூடிய, என்னுடைய பராமரிப்பில் வாழக்கூடிய, என்னுடைய குடும்பத்துக்கே ஒரு முன்மாதிரியான மனிதனாக என்னை எனக்கு ஆக்கிக்கொள்ள முடியாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் இந்த பிரயோசனம். நாங்கள் சொல்லுகின்றோம், சஹாபாக்கள் அகிலத்தாருக்கு வழிகாட்டி, சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே, நான் கேட்கின்றேன், அதெல்லாம் வானம். ஏந்த செலவுல நான் உழைத்து உழைத்து சம்பாதித்து சம்பாதித்து ஏந்த பிள்ளைகளுக்காக வேண்டித்தானே செலவழிக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கே நான் ஒரு உதாரண புருஷனாக இல்லை என்றிருந்தால், அந்த பிள்ளைகளே என்னை கண்ணியப்படுத்தவில்லை என்றிருந்தால், அதைவிட பெரிய கேவல உலகத்தில் வேறொன்று கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவன் பூமிக்கு மேலே வாழ்வதை விடவும் பூமிக்கு கீழே மாய்ந்து மறைந்து வாழ்வது மிச்சம் நல்லது. நான் குரானுக்கு சொல்லுகின்றேன், உலகத்தில் எங்கேயும் நீங்கள் கேவலப்படலாம், யாரும் உங்களை அவமதிக்கலாம், உங்களை யாரும் அவமதிக்கலாம், உங்களை யாரும் கேவலப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கேவலம், உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் அதைவிட பெரிய கேவலம் வேறொன்றும் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களை பாவத்தின் பக்கமாக நிப்பந்தித்த அந்த பெண்மணி இருக்கிறார் தானே, அந்த பெண்மணி அம்மா கேவலப்படுத்தார். அம்மா நம் அனைவரையும் பாதுகாப்பார். இதனால் கண்டிப்பதற்கு அவன் எச்சரிக்கை செய்ய சொல்ல யதார்த்தத்தை சொல்ல, நானும் நீங்களும் சரியான வழியின் பக்கமாக வந்து சேர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கொடுத்தேன். ஒரு பெண்மணி பாவத்தின் பக்கமாக அழைத்தார், கதவுகளை எல்லாம் மூடிவிட்டார், பாவத்தின் பக்கமாக நிற்பார். அம்மா அந்த பெண்ணை கேவலப்படுத்தினார். எப்படி தெரியுமா கேவலப்படுத்தினார்?
அந்த குழந்தை அந்த பெண்ணுடைய ஒரு புள்ள சின்ன புள்ள தொட்டில தூங்குது, தொட்டில தூங்குது. அந்த புள்ளை அம்மா பேசுறது புள்ள சொல்லிட்டு وشهد شاهد من اهلها ان كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين وان كان قميصه قد من دبر فكذبت وهو من الصادقين فلما راى قميصه قد من دبر قال انه من كيدكم ان كيدكم عظيم. ஒரு புள்ளைக்கு முன்னால ஒரு உம்மா கேவலப்படுவது, கணவனுக்கு முன்னால மனைவி கேவலப்படுவது, பிள்ளைகளுக்கு முன்னால மாப்ப கேவலப்படுவது, அதை விட கேவலம் வேறு உலகத்தில் கிடையாது. எனவே நல்ல ஒரு தகப்பனார் எங்கட மாப்ப பொய் பேசாதவர். ஏன்னா நாங்க வாழ்க்கையில பொய் பேசுறத கண்டில்லை. எங்கட மாப்ப ஏமாத்த மாட்டாரு. ஏன் ஏமாத்துவோர் அல்ல, நாங்க கண்டில்லை. எங்கட மாப்பட கண் பாவம் செய்ய மாட்டாரு. ஏன் நாங்க மாப்ப கண்ணால பாவம் செய்ய கண்டில்லை. எங்கட மாப்பா மெதுவானவர், அவர் கடினமானவர் அல்ல, நாங்க கண்டில்லை. எங்கட மாப்பா அன்பானவர், எங்க மாப்ப ஒரு வன்முறையானவர் அல்ல. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டும், அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு வியாபாரியாக, நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல ஒரு மனிதனாக, ஒரு நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக, நல்ல ஒரு மகல்லாவாசியாக, நல்ல ஒரு மனிதனையும் படைத்த மனிதனாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்தால் மட்டும்தான் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றை என்னாலும் உங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பாராக, எனக்கு உங்களுக்கு அந்த கூட்டத்தில் பங்கு தருவாராக. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் முடிவு செய்யுங்கள். திருந்த வேண்டும், கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும், வாழ்க்கையை வரலாறாக ஆக்கிவிட்டு மௌத்தாக வேண்டும், நல்லவைகளை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும், பிறருடைய கண்ணீரை துடைத்து விட்டு மௌத்தாக வேண்டும், பிறருக்கு வாழ்க்கையை சொல்லி குறித்து விட்டு மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, சௌசத்து செய்வானாக.